ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சித்திரம்பலம் திருமந்திரத்தில் இப்போ இதுவரைக்கும் நம்ம 35 பாடல் தான் விளங்க கொடுத்துருக்கோம். இப்போ 36 பாடல்லேருந்து விளங்க கொடுக்க போகிறோம். இப்போ முதல் பாட்டோம்னா இறைவணக்கம்னு ஒன்று இருக்கும். எந்த நூலாக எடுத்தாலும் முதல்ல இறைவணக்கம், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறை வழிபாடு செய்யாமல் எதையும் நம்ம தூங்கக்கூடாது. அது சித்த நிலையாக இருந்தாலும் சரி, யோக நிலையாக இருந்தாலும் சரி. அப்போ இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபாட்டுக்கு அறம் முக்கியம். அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அதான் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது முதல் பாடலாக இருக்கும். முதல் பரி முதல் பாடல் அவையார் தமிழ். ஏன்னா அறத்தை முதல்ல வச்சாங்க. இப்போ அறம் அப்படிங்கிறது நேர்மையான வழியில் வாழ்தல்னு சொல்லிடலாம். ஒரு வரியில் யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு வாழ்தல். அதனால தான் அறத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீதி நூல்கள்னு சொல்கிறது. இப்போ திருமந்திரத்தை நீதி நூலோட சேர்க்கலாம், திருக்குறள் போல. இப்போ பெரிய புராணத்தில் அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணத்தில் உண்டு. ஆனால் மனுநீதி சோழனுடைய வரலாறும் வரும். ஆனால் மனுநீதி சோழன் வந்து 63 நாயன்மார்களில் வரல. ஏன் அதை வச்சார்? அறத்தோடு வாழ்ந்ததனால் அறத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நாயன்மார்களை ஆரம்பித்தார். அப்போ இறை வழிபாட்டு கூட அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ முன்னோர்கள் எல்லாம் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இறை வழிபாடு எப்படி வழிபடுதல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எப்பரிசாயினும் ஏத்து மீன், எப்படி வேணாலும் வழிபடலாம். இது சாதாரண நிலை. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை, இதெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழிகள். நான் சுருக்கமாக சொல்கிறேன் இல்லையா. அப்பனை பொருள் புரியும், நந்தி சிவபெருமான், ஆறா அமுது சிவபெருமான், ஒப்பிலி வள்ளல் சிவபெருமான், ஊழி முதல்வன் சிவபெருமான். இந்த சிவபெருமானை கொடுக்கக்கூடிய புகழ்கள். அவர் எப்படி வழிபடலாம்? எப்பரி சாயினும் ஏத்து மீன், அதுதான் கீ நோட்ஸ். யாரு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எந்த நிலையில் இருந்தாலும் வழிபடுங்கள். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? பம்பாஸ்டிக் கிடையாது, ஒரு ஆடம்பரம் கிடையாது. எப்படி சாயினும் ஏத்து மீன், அதாவது அன்புபட்டாயினும் அஞ்சினாலும், பயந்தாலும் கும்பிடுங்க, அன்பாலும் கும்பிடுங்க, எப்படி வேணாலும். அதுதான் பயபக்தி. இறைவனை முதல்ல வழிபாடு செய்யறதுக்கு காரணமே முதல்ல பயம்தான். பயம்தான் முதல்ல முதல்ல போனது. அப்புறம் கொஞ்சம் மேல்நிலைக்கு போகும் பொழுது அன்பு. எப்படி சாயினும் ஏத்தி மீன், எலிமெண்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி, வழிபட ஏத்தினால் அப்பரிசு. பரிசுனா பயன், பயணிகள் தானே. அப்பரிசு உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். என்ன பரிசு? எந்த அளவுக்கு நீங்க வழிபட்டீங்களோ அந்த அளவுக்கு உள்ள பரிசு கிடைக்கும். அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இப்ப அன்போடு வழிபட்டா அதுக்குள்ள கிஃப்ட், சாதாரணமா வழிபட்டா அதுக்குள்ள நிலை. யார் யார் எந்தெந்த நிலையில் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தது போல் இறைவன் அருளை கொடுப்பான். இப்போ நம்ம மேலதான் தகுதி மாறி இருக்கு, ஆனா இறைவன் ஒரே மாதிரி இருக்கான் இல்லையா. அதனால இறை வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிற. இப்போ அப்படி வழிபாடு செய்தவர் யார் அப்படின்னா, இப்போ திருமந்திரத்தில் அருளிய திருமூலர் அவர் யோகி, எல்லாருக்கும் தெரியும். அவர் யோக நிலையை எப்படி அடைந்தார் அப்படின்னா, இறை வழிபாடு செய்ததுக்கு பிறகு அவர் யோக நிலையை அடைந்தார். இப்ப சரியை கிரியை யோகம் அப்புறம்தான் ஞானம். திடீர் என்று யோகத்திற்கோ திடீர் என்று ஞானத்திற்கோ யாரும் செல்ல முடியாது. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவைகள் எல்லாம் படிகள். முதல் படி, இரண்டாம் படி, மூணாம் படி, நான்காவது பயன். வீட்டில் என்ன செய்வாங்கன்னா படிக்கட்டு வைப்பாங்க. முதல்ல லாபம், அப்புறம் நஷ்டம், அப்புறம் லாபம், அதானே மூணு படி வைக்கிறீங்க. அந்த மூணாவது படியிலேயே உங்களுக்கு தளம் ஆரம்பிச்சிடும். அப்ப மூணாவது படிங்கிறது தளமா படியா சொல்லுங்க? தளம், ஆனா படி, படியாகவும் தளமாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம், அப்ப நான்காவது படி என்பது படியாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். அப்ப சரியை ஒரு படி, கிரியை ஒரு படி, யோகம் ஒரு படி, ஞானம் ஒரு, ஞானம் என்பது பயன், ஆனால் படியாகவும் தெரியும். இப்ப சரியை கிரிய யோகம் இல்லாமல் ஞானத்துக்கு வர முடியாது, சரியை கிரிய இல்லாமல் யோகத்துக்கு வர முடியாது. இப்போ இந்த கருத்தை மனசுல வச்சுக்கீங்க, நான் நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. இந்த திருமூலர் ஒரு யோகி, தினந்தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்து வருகிறார். சில பேர் நினைக்கிறாங்க திடீர்னு யோகம் பண்ணலாம்னு, அது தப்பு. போன பிறவியில் ஏதேனும் சரியை கிரியை செய்திருந்தால்தான் இந்த பிறவியில் யோகம் கிடைக்கும், அல்லது வாழ்க்கையின் முற்பகுதியில் சரியை கிரியை செய்திருந்தால்தான் யோகம் கிடைக்கும். எதுவுமே இல்லாம யோகத்துக்கு போக முடியும். ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே, ஊனில் நின்று ஆங்கு, இந்த இறைவன் எங்கே இருக்கிறான், ஊனுக்குள், ஊனுக்குள் உயிர் எப்படி இருக்கிறதோ அது போன்று உயிருக்குள் இறைவன் இருக்கிறான். ஊனில் நின்று ஆங்கே உயிருக்கின்றவாறே சொல்லாரு பாருங்க, வானில் நின்றார் மதி போல், ஒரு வானத்தில் மதி இருப்பது போல, சந்திரன் இருப்பது போல, இவ்வளவு பெரிய உடம்பில் இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை தினமும் நான் வணங்குகிறேன். அப்ப இறை வழிபாடு அவசியம் தேவை. பற்றுதல், இறைவனை பற்ற வேண்டும். பிதற்றுதல், இறைவனை பத்தி பேசியிருக்கார், இறைவனை பத்தி பாடியிருக்கார். யாரு பாருங்க, பெரியான் அரியான் பிறவா உருவான், இதெல்லாம் இறைவனுடைய பெயர்கள். பிறவா இரவான சிவபெருமான், பெருமை உடையவன் சிவபெருமான், உலகெல்லாம் வந்து ஓதுவருக்கு அரியவன் சிவபெருமான், அரிய அரியானை அந்தனர்தம் சிந்தையானை. அப்போ மனம் வாக்குக்கு எட்டாத இறைவன், அந்த இறைவனை எல்லா பக்தர்களும் பாடுவது போல திருமூலரும் பாடி திரிந்திருக்கிறார். உருவ வழிபாடு செய்திருக்கிறார். சைவத்தில் உருவ வழிபாடு உண்டு, உருவ வழிபாடு, அருவுரு வழிபாடு, அருவ வழிபாடு உண்டு. சிவபெருமான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த திருவுருவத்தையும் எடுத்துக்கொள்வான் பக்தர்களுக்காக. அப்படிப்பட்ட இறைவனை எப்படி அருள், அந்த இறைவனை எப்படி அடைதல், அப்படியே இந்த பார்த்துக்கிட்டே வந்த ஒவ்வொரு பாடலும் அப்படியே பார்த்துக்கணும். இந்த வேகத்தில் போனால் உங்களுக்கு நாலு வருஷத்தில் முடிச்சிடலாம் பாடம். இறைவன் உள்ளுரு ஜோதி, இப்போ ஜோதின்னு சொல்கிறோம், இறைவனை வந்து ஜோதி வடிவமாக்குறோம். உருவம் தாங்கிய நிலையில் நமக்கு ஆயசர வடிவங்கள் இருக்கின்றன. அருவுருவ நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தினுடைய வடிவம் வந்து ஜோதி வடிவம், ஒரு தீபம் எரியறது மாதிரி இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும் திரிகோணம், திரிகோணம்னு பேர், 60 டிகிரி. உள்ளுரு ஜோதி, உங்களுடைய உயிரில் உங்களுடைய உடம்பில் ஜோதியாக உள்ளே இறைவன் இருக்கிறான். கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் கண்ணை திறக்கிறதுக்கு மனசு வராது. நான் ரொம்ப ஆழ்ந்து அனுபவமாக சொல்லக்கூடிய செய்திகள். இப்போ நான் பேசுறது எல்லாமே அனுபவம் தான், உரையே கிடையாது. பேருக்காக அது புத்தகத்தை வச்சிருக்காங்க, பாட்டு தான், பாட்டை தான் பார்க்குறேன். வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு சோதியை, அப்ப அவரவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். வாழ்த்த வல்லாருக்குன்னா இறைவனை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்குன்னு சொல்லணும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், வாழ்த்த சென்னையும் தந்த தலைவன். அப்ப இறைவனை இறைவன் நமக்கு வணங்க தலை வைத்து கொடுத்திருக்கிறான், வணங்க தலையை அமைச்சு கொடுத்திருக்கிறான். வாயே வாழ்த்து கண்டாங்கிறார் அப்பர். அப்ப அப்படி இறைவனை வாழ்த்துக்கின்றவர்களுடைய மனத்தில் ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். அதுக்குதான் தேவார திருவாசகம் பாடம். தேவார திருவாசகத்துல முதல் அந்த எட்டு திருமுறைகள்ல பேர் ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த எட்டு திருமுறைகளுக்குள்ள என்ன ரகசியம்னா, உடலை கற்பூரம் போல கரையக்கூடிய ஆற்றல், உடம்பு கற்பூரம் போல கரையும், அது மாதிரி உள்ள ஆற்றல் அந்த அந்த முதல் எட்டு திருமுறைகளுக்கு உண்டு. தேவாரம் அருளிய மூவர், திருவாசகத்தி அருளிய மாணிக்க வாசகர், நாலு பேரும் கற்பூரம் போல கரைச்சவங்க தான். அந்த ரகசியம் வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் கிடையாது, காப்பியத்திலையும் கிடையாது, காவியத்திலையும் கிடையாது, புராண இதிகாசங்கள்லையும் கிடையாது. இதில் அது அந்த ரகசியம் அந்த பாடலினுடைய அமைப்பில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவாரம் திருவாசகத்தை போல்தான் திருமந்திர பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆனால் தான் இதை சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் வச்சுருக்கோம். இல்லை எல்லா எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடியை அடைவது போல் நான்காவது வரி. இதில் எல்லா திருமந்திர பாடல்களிலுமே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், முதல் வரி சரியை, இரண்டாவது வரி கிரியை, மூணாவது வரி யோகம், நான்காவது வரி ஞானம். அந்த ஞானமான நான்காவது வரியில் பார்த்தீங்கன்னா இறைவன் திருவடி அடையக்கூடிய அந்த நிலை இருக்கும், ரகசியம் இருக்கு. வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை தீர்த்தனை, தீர்த்தன்னா பாவங்களை தீர்க்கிறது தான் தீர்த்தம். அங்கே நினைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அப்ப இறைவனை ஏத்தியும் இறைஞ்சியும் இறைவனை பாடுங்கள் அப்படிங்கிற, இறைவனை பாடுங்கள். இந்த ஜோதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல் இருக்கு நம்ம கிட்ட. சோதியே சுடரு சூழொலி விளக்கு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த இறைவனை எந்த அளவுக்கு பாடுகின்றோமோ, ஒரு மணி நேரமாவது வீட்டில் காலையில் தம்மை மறந்து பாடுங்கள். இப்போ இறைவனை பாடச்சு ஆரம்ப நிலை. சரீரத்தால் வழிபாடு செய்தல் பாடுதல், புற வழிபாடு அது சரியே. அக வழிபாடு என்பது இந்த கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு படுத்துவது கிரியை. சரியைங்கிறது புறத்தில் வழிபாடு செய்தல், கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு. இப்போ சரியை புற வழிபாடு பிளஸ் அக வழிபாடு. யோகம் என்பது மனதால் மட்டுமே வழிபாடு செய்யும் நிலை. இந்த மூணும் முடிஞ்சாதான் ஞானம். அதனாலதான் இறைவனை அடைவதற்கு இறைவனை வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார். பல பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியல. பலர் உடலை தான் என்று எண்ணுகிறார்கள். உடல் வேறு உயிர் வேறு, உயிருக்குள் இறைவன் இருக்கிற நிலை வேறு என்று உலகாதிகள், உலகவாதிகள், உலகாயுதர்கள், புறச்சமயத்தவர்கள் எல்லாம் இதை பற்றி சிந்திக்கல. அவர்களுக்கும் இறைவன் என்ன செய்கிறான்னா, இதோ ஒரு காலகட்டத்தில் உதவி செய்கிறான், நேரம் வரும்போது செய்கிறான். புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே, யாரு இறை வழிபாடு செய்யலையோ, இறைவனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். சிவஞான போதத்தில் மூணாவது நூறுப்பா, அதில் பார்த்தீங்கன்னா உயிர் உண்டா இல்லையாங்கிறதுல சொல்லக்கூடிய நூறுப்பா. அது இல்லை என்று சொல்லும் பொழுதே அதை உண்டுங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, இப்போ கடவுள் இல்லை அப்போ என்ன அர்த்தம், இப்போ கடவுள் உண்டுன்னா தானே இல்லைன்னு வரும். உலது இலது என்றலில் ஆன்மா உள்ளது என்ன, இதுங்க போதும். அது மாதிரி அதாவது கடவுளை கடவுளை நான் பார்க்கல, ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அடியார்கள் பக்தர்கள் இவர்களை எல்லாம் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்பவர்களை எல்லாம் இறைவன் அங்கே ஒளிந்திருக்கிறான், வெளிப்படையாக தெரிவான். சிவபெருமான் நஞ்சுண்ட தேவர் பிரான், நமக்காக நஞ்சு உண்டார். புணம் செய்த நெஞ்சு இடை போற்ற வல்லாருக்கு கணம் செய்த வாழ்முதல் பாகனும் அங்கே பராசக்தியோட. எப்போதும் பார்த்தீங்கன்னா அருள் கொடுக்கும்பொழுது இறைவனும் இறைவனுமா வருவாங்க. இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது தனியாக போவார், ஆனால் அருள் கொடுக்கும்போது பார்த்தா பராசக்தியை அழைச்சிட்டு வந்துருவார். அது பெரிய புராணம் காட்டுகின்ற ஒரு நுட்பம். ஏன்னா சோதனை செய்கிறதுக்கு பக்தர்களுடைய அந்த பக்தியினுடைய உண்மையை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் தான் போவார். அந்த 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 நாயன்மார்களுடைய பக்தியினுடைய திறத்தை வெளிப்படுத்துவதற்காக போறாரே அன்றி அவரை போய் அவர் சோதனை செய்யறது இல்லை. ஏன்னா அவரை செய்ய வைக்கிறது அவர் தானே. அவருடைய பெருமையை வந்து நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அவர் போடுகின்ற நாடகம். அதுக்கு அந்த அம்மா கூப்பிடுறது இல்லை, அதுக்கெல்லாம் அந்த அம்மா கூப்பிடுறது இல்லை. அருள் கொடுக்கும்போது மட்டும் பராசக்தியோடு சேர்ந்து இந்த அம்மையப்பராக வந்து அருள் கொடுக்கிறார். கணம் செய்த வாழ்முதல் வாகனும் அங்கே உமாதேவியை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்த வாமபாகத்தில் வைத்த அம்மையப்பராக அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. மான் ஒரு வனத்தில் உண்டு கழித்து உலாவது போல இனம் செய்த மான் இணங்கி நின்றான். இந்த உயிரில் இருக்கிறான். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. அந்த நல்ல ஒரு புல்தரையை பார்த்தோம்னா மான் படுத்துக்கும், தண்ணீர் இருந்தால் படுத்துக்கும், சந்தோஷமா இருக்கும். அது போல அடியார்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஆனந்தமாக இருப்பான். அதான் நம்முடைய மாணிக்க வாசகரை இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் அப்படின்னு. இப்போ கடவுள் வந்து அவரோட உள்ளத்தில் இருக்கிறார் சொன்னா அவர் தங்கி மகிழ்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். இதை நிறையா பாடல நமக்கு சொல்றாங்க. நம்முடைய நம்முடைய திருமுறைகளில் நிறைய இடத்துல இறைவன் அவர்களுடைய உயிருக்குள் பூந்து நீ அசத்து அல்ல, நீ சத்து, நீ உனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறான். பயன் பேயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்தது செய்ததுவே. நல்கு மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும் வேயன தோழிக்கு விழுந்தொன்றும்தானே. இறைவனை அடைவதால் வரக்கூடிய பேரு ஒரு செய்தி. வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தான் ஒரு வரி வருது. மேலே பார்த்தீங்கன்னா மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும். இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு நுட்பங்கள். சிவஞான போதம் சிவஞான சித்தியாவில் வரக்கூடிய முதல் நூற்பாவுள்ள செய்தி. உலகத்தை இறைவன் படைத்தான். யார் படைத்தார்னா பிரம்மாவை கொண்டு, பிரம்மாவை அதிஷ்டித்து கொண்டு இறைவன் படைத்தான். அங்கே எங்கேயுமே சரஸ்வதியே வரல. விஷ்ணுவை கொண்டு காக்கிறான். அப்போ விஷ்ணுவை அதிஷ்டித்து இருந்து காக்கிறான். அப்போ அங்கே வந்து மகாலட்சுமிக்கு வரல. ஆனால் சைவத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கின்ற போது சிவமும் சக்தியுமாக வருகிறார்கள்னு வரும். எல்லாம் ஒண்ணுதான். கடவுள்ங்கிறவர் ஒருத்தர் தான். அந்த ஒருவராக நாம் பார்க்கின்ற போது கூட பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை சிவபெருமான் உணர்த்திய வண்ணம் அவளை செய்கிறார்கள். அவ்வளவுதான். அதான் நான் முடி செய்ததுவே நல்கு மாயகம் சூழ்ந்து வர வல்லராயினும் வேயன தோழிக்கு வேந்துன்றுதானே. ஆன்மாக்களுக்கு அருள் வழங்குவதற்கு யாராக இருந்தாலும் அம்மையப்பராக வருவார். தேவர்கள் எல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நல்லா கேட்டது, தேவர்கள் தேவர்கள் ஆன்ம வர்க்கத்தினர். அப்போ நம்ம இறைவனை வழிபடலாம் அப்படின்னு தினமும் வழிபடணும். இந்த பாடல்ல நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுவித்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப தினந்தோறும் அப்படிங்கிறது தான் முக்கியம். தினந்தோறும் அறநடி சொல்லி அறற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப, நாளும் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. உங்களை ஆற்றுப்படுத்துகிறார். தினந்தோறும் வழிபாடு செய்ய சொல்றார், பாட சொல்றார். பாட தெரியாதுன்னா உடனே பண்ணு தெரியாது ராகம் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி பாட வருது அப்படி பாடலாம். இதுக்காக தனியா வகுப்புகள்லாம் போன அவசியம் கிடையாது. ஆயாருக்கு எப்படி பாட வருதோ பாடுங்க. நம்ம தமிழ் வந்து உண்மையிலேயே இசையோடு கலந்தது, இசையோடு கலந்தது தான் தமிழ். நம்ம தமிழை வந்து இசை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வருதோ அதான் இசை, உங்களுக்கு என்ன வருதோ அதான் பாட்டு. இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த ராகத்துக்கும் பண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பொருள் புரியாது, அதை மறந்துடணும். அப்போ தாளா ராகம் தான் ஞாபகத்து வரும். ஆனால் அதை மறந்துடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பாருங்க. உங்கள் இஷ்டத்துக்குன்னா இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன படுதோ அப்படி அப்படி பண்ணோன்னு நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போகும் பொழுது பண்ணோட தான் பாடணும். பாடுதல் என்பது வேறு, இறை வழிபாடு செய்தல் என்பது வேறு. இறை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்கள் மனசில் என்ன வருதோ பாடணும். இந்த பண்ணோட தான் பாடணும் அப்படின்னு ஒரு வரையறை வைத்துக்கிட்டீங்கன்னா பண்ணோட தான் பாடணும். அது வரையறையை வந்து உங்களுடைய மனதினுடைய எல்லையை பொறுத்து. இந்த பாவித்தல்னு ஒன்று இருக்கு, பரநடி நாடியே பாவிப்ப. பாவித்தல் அப்படிங்கிறது நிறைய சொல்லணும். இப்போ சைவத்தில் சிவோக பாவனைன்னு ஒன்று இருக்குது. பின்னாடி வேத கருத்துக்கள்லாம் கொஞ்சம் வருது இந்த திருமந்திரத்தில், அதை சொல்லும்போது நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். சிவோக பாவனை செஞ்சும் வழிபாடு செய்யலாம். சொல்லி அரற்றி அழுது எத்தனை வகையான பார்த்தீங்கன்னா, பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்கடிங்கிற மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து பத்து வகையான வெளிப்பாடுகள் உண்டு. திருவம்பாவை தான் இந்த பத்து வகையான வெளிப்பாடுகளில் ஒன்று அற்றுதலும் அழுதலும். இறைவன் அருளுகின்றான், நீரன் அடி செய்து நிறைந்து நின்றானே. அதில் உங்களுக்கு நிறன் இருக்கும், அது இலக்கணத்தில் குறுக்கல் விகாரம்னு பேர். வீடுங்கிறது விடுதல்ங்கிறது வீடுன்னு மாறும், விடுதல் வீடாக மாறும். முதல்நிலை திரிந்த தொழில் பேர்னு சொல்கிறது இல்லை. நீரன் அப்படின்னா நீர் போலவன், நீர் போலவன் தண்ணீர். இறைவனுடைய திருவடி தண்ணீர் போல இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். யார் பார்த்தா நனைந்தனைய திருவடி, நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தாய். இப்போ ஜில்லுன்னு அது அப்பர் சாமி உணர்ந்தான். தன்னிழலாம் பரி விதி என்னும் அஞ்சலித்தே. தன் மூணு சுழி இன் தன்னகரம். இப்போ தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னா தெரியாது, அது மூணு சுழி ந அப்படி கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுனா இருக்கா இல்லையா, ஒன்று தன்னகரம், இன்னொரு தன்னகரம், இன்னொன்று ரன்னகரம். இது எந்த ந டாவுக்கு அப்புறம் ந, அது இல்லை டாவுக்கு அப்புறம் வரக்கூடிய ந. அப்போ தன்னகரம் மூணு சுழினாப்போ தன்னகரம், அது குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த ரெண்டு சூழி நான் போட்டால் ரன்னகரம், ராவுக்கு அப்புறம் நான் வரும் இல்லையா, கடைசியில் மெய் எழுத்துல வருது இல்லையா. அப்போ தன்னுனா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்போ இறைவனுடைய திருவடி குளிர்ந்த திருவடி அப்படிங்கிறத மெய்கண்டாரும் உணர்ந்திருக்கிறாங்க, அப்பர் சாமிகளும் உணர்ந்திருக்கிறாங்க, திருமூலரும் உணர்ந்திருக்கிறார். பார்க்கணும் எல்லாம் அடியார்கள் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. சிவஞான போதத்தில் தண்ணீரெல்லாம் பதி விதி என்னும் அஞ்சழித்தேன்னு, அப்பர் சுவாமிகள் மாசில் வீணையும் மாலை மலையும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழல் அப்படின்னார். அந்நிழல் தான் நீழல், நீட்டல். அதே மாதிரி இறைவன் திருவடி குளிர்ந்தது, கருணையான திருவடின்னு அர்த்தம். இறைவன் நம்ம கருணை வைப்பான். இப்ப எல்லாரும் இறைவனையும் போற்றுகிறார்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிக சைவத்தில் மிக கிடைத்த நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போற்றி அர்ச்சனைன்னு ஒன்று இருக்கு, அதை செய்யணும். இப்ப நாமளா புதுசா ஒரு அமைக்க தெரியல, ஒரு போற்றுதல், அரணே போற்றி, அன்பே போற்றி, ஐயா போற்றி, நான் சொல்லிட்டே இருக்கலாம். இதை நம்ம சிந்திக்கணும். இறைவன் வந்து உள்ள உட்காரணும். இறைவனை முதல்ல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி போற்றி திருவகவல் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி நமக்கு தேவாரங்கள்லையும் வருது இல்லைங்களா, கற்றவர் உண்ணும் கழலே போற்றி வருது, வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி, இதெல்லாம் போற்றிருக்கா இல்லையா? இவ்வளவு பேர் போற்றுக்கிறார்கள். அடியார்கள் எல்லாம் இறைவனை போற்றுக்கிறார்கள். நம்ம அதை சொல்லி போற்றிக்கலாமே. அப்ப போற்றி இறைவனை போற்றுதல், வணங்குதல், பெருமைகளை பேசுதல், இது திருமூலர் காலத்திலேருந்தே இருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.